இடல் திருப்பாடல் பதினொன்று. வேத புத்தகத்தில் தாவீது என்ற இஸ்ரேலின் புகழ்பெற்ற அரசர் பற்றி வாசிக்கின்றோம். தாவீது பெத்லகேம் ஊரைச் சேர்ந்தவர். தனது தந்தையின் ஆட்டு மந்தையை மேய்த்துக் கொண்டிருந்தவர். ஒருநாள் இவர் தனது சகோதரர்களுக்கு உணவு எடுத்துச் சென்றார். அச்சமயம் அவரின் சகோதரர்கள் சவுல் அரசனுக்காக பெலிஸ்தியர்களோடு போரிட்டுக் கொண்டிருந்தனர். பெலிஸ்தியர்களின் மாவீரன் கோலியாத் 6.5 முழம் உயரமுடையவன். அவனது ஈட்டியின் முனை 7 கிலோ இரும்பாலானது. எனவே சவுலும் அவரது படைகளும் கோலியாத்துக்கு பயந்தனர். இந்த சூழலில் சிறுவன் தாவீது களமிறங்கி மாவீரன் கோலியாத்தை கொன்றான். அதன் பின்னர் தாவீது சவுலுடன் அரண்மனையில் வாழ்ந்து வந்தான். சவுல் மன வருத்தமாக இருந்த போதெல்லாம் தாவீது யாழிசைத்து அவரை மகிழ்வித்தார். சவுல் மக்கள் போற்றும் சிறந்த அரசராக விளங்கினார். ஆனால் நாளடைவில் அவர் கடவுளுக்கு கீழ்ப்படியாததால் கடவுளின் வெறுப்பை சம்பாதித்தார். அதனால் தாவீது அரசனாக வேண்டுமென்று கடவுள் விரும்பினார். இதனால் சவுல் தாவீதை கொல்ல வழி தேடினார். சவுலின் கொலை வெறியிலிருந்து தப்பித்துச் செல்லுமாறு தாவீதின் நண்பர்கள் அறிவுரை சொன்னார்கள். முதலில் தாவீது அதற்கு மறுத்தாலும் பின்னர் கடவுள் சொன்னதால் தாவீது தப்பித்துச் சென்றார். வயல்களிலும் மரங்கள் அடர்ந்த காடுகளிலும் குன்றுகளிலும் வாழ்ந்தார். அச்சமயங்களில் தாவீது தனது நிலையை எண்ணி இறைவனிடம் ஜெபித்தார். எவ்வாறெனில்,
நான் ஆண்டவிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நீங்கள் என்னிடம் பறவையைப் போல மலைக்கு பறந்தோடிப்போ. ஏனெனில் இதோ பொல்லார் வில்லை வளைக்கின்றனர், நாணில் அம்பு தொடுக்கின்றனர், நேரிய உள்ளத்தார் மீது இருளில் அம்பு எய்ய பார்க்கின்றனர். அடித்தளங்களே தகர்க்கப்படும் பொழுது நேர்மையாளரால் என்ன செய்ய முடியும் என்று சொல்வது எப்படி? ஆண்டவர்தம் தூய கோவிலில் இருக்கின்றார். அவரது அரியணை விண்ணுலகில் இருக்கின்றது. அவர் கண்கள் உற்று நோக்குகின்றன. அவர் விழிகள் மானிடரை சோதித்தருகின்றன. ஆண்டவர் நேர்மையாளரையும் பொல்லாரையும் சோதித்தருகின்றார். வன்முறையில் நாட்டம் கொள்வோரை அவர் வெறுக்கின்றார். அவர் பொல்லார் மீது கரி நெருப்பும் கந்தகமும் சொரியும்படி செய்கின்றார். பொசுக்கும் தீக்காற்றே அவர்கள் குடிக்கும் பானமாகும். ஏனெனில் நீதியுள்ள ஆண்டவர் நேரிய செயல்களை விரும்புகின்றார். அவர்தம் திருமுகத்தை நேர்மையாளர் காண்பர்.
நாம் கேட்ட இந்த திருப்பாடல் 11 தாவீது தன்னை கொலை செய்வதற்கு முயற்சிக்கும் எதிரிகளிடமிருந்து தன்னையும் தனது ஆட்களையும் காக்குமாறு இறைவனிடம் ஜெபித்த பாடலாகும். நீர் சவுலின் ஆட்களிடமிருந்து தப்பித்து போய்விடும் என்று அறிவுரை சொன்ன தனது நண்பர்களிடம் தாவீது, நான் ஏன் ஓடிப்போக வேண்டுமென்று கேட்கின்றார். அதற்கு அவரது நண்பர்கள், பொல்லாதவர்களும் கடவுள் எண்ணமற்றவர்களும் நேர்மையான மனிதர்களை கொல்ல பார்க்கின்றனர், எனவே நீர் பறவையைப் போல மலைக்கு பறந்தோடிப்போம் என்றனர்.
பொதுவாக பறவைகள் வேடர்களின் கண்ணிகளிலிருந்து தப்பிப்பதற்காக அவை உயர்ந்த மலைகளுக்கு பறந்து சென்றுவிடும். அதுபோன்று நல்ல மனிதர்களும் தீயோரின் தீச்செயலிலிருந்து தப்பித்து மலைகளுக்குச் செல்ல வேண்டும். ஆண்டவரே மலையாயிருந்து இவர்களை காத்துக் கொள்வார். மலைகளில் இறைவன் தம்மை வெளிப்படுத்தியிருப்பதற்கு விவிலியத்தில் பல சான்றுகளை வாசிக்கின்றோம். மோசே உரேபு மலையில் எரியும் உட்புதலில் இறைவன் குரலை கேட்டார். அவர் சீனாய் மலையில் 10 கட்டளைகளை பெற்றார். இயேசு தபோர் மலையில் தம்மை வெளிப்படுத்தினார். கல்வாரி மலையில் இறந்தார். மேலும் ஒவ்வொரு மலையும் ஒரு கடவுளை கொண்டிருந்ததாக பழங்காலத்தில் நம்பப்பட்டது. ஏன் இன்றும் கூட உயரமான மலைகளில் ஆலயங்கள் கட்டி வழிபடுகின்றோம்? எனவே தாவீதை பின்பற்றி நாமும் சிக்கல்கள், கொலை மிரட்டல்கள், சோதனைகள், வேதனைகள் போன்றவற்றை எதிர்நோக்கும் போது இறைவனை நம்பி அவரிடம் அடைக்கலம் தேட வேண்டுமென்று இந்த திருப்பாடல் 11 நமக்கு உணர்த்துகின்றது.
இந்த திருப்பாடலில் தாவீது அரசர், இறைவன் வன்முறையை விரும்புவோரை வெறுக்கின்றவர், பொல்லாதவர் மீது கரி நெருப்பும் கந்தகமும் சொரியும்படி செய்பவர் என்று ஜெபிக்கின்றார். பழைய ஏற்பாட்டில் பாவத்தில் வாழ்ந்த சோதோம் கொமோரா நகரங்களை ஆண்டவர் இம்மாதிரிதான் அழித்தார். அதனை தமது துயர நேரத்தில் நினைவு கூறுகின்றார் தாவீது. அதே சமயம் இறைவன் நேரிய செயல்களை விரும்புகின்றவர், நீதி உள்ளவர், நேர்மையாளர்கள் அவரது முகத்தை காண்பார்கள் என்றும் ஜெபிக்கின்றார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் அதிகாரம் 10, திருச்சொற்கள் 35, 37 மற்றும் 38 இதைத்தான் ஆசிரியர் சொல்லுகின்றார். நீங்கள் உங்களிடம் இருக்கும் துணிவை கைவிட்டு விடாதீர்கள். இதற்கு மிகுந்த கைமாறு உண்டு. நேர்மையுடன் நடக்கும் என் அடியார் நம்பிக்கையினால் வாழ்வு அடைவார். ஆம், நல்ல மனிதருக்கு அழகு கடவுளின் வல்லமையிலும் நன்மைத்தனத்திலும் நம்பிக்கை வைப்பதாகும்.
அன்று இஸ்ரேல் மக்கள் துன்ப துயர வேளைகளில் இறைவனைத்தான் நாடினார்கள். இந்த ஒரு பண்பைத்தான் திருப்பாக்களில் வாசிக்கின்றோம். திருப்பாக்கள் 10, 12, 13 போன்றவைகளில் அம்மக்கள் இறைவனின் நீதிக்காகவும் அவரின் உதவி கேட்டும் உருக்கமாக மன்றாடுகின்றனர். எவ்வாறெனில்,
ஆண்டவரே, ஏன் வெகு தொலைவில் இருக்கின்றீர்? பொல்லார் தங்களது இருமாப்பினால் எளியோரை கொடுமைப்படுத்துகின்றனர். ஆனால் நீர் எளியோரின் உள்ளத்திற்கு ஊக்கம் அளித்து அவர்களுக்கு செவிசாய்க்கின்றீர். ஆண்டவரே, இறை அன்பர்கள் அற்றுப்போய்விட்டனர். ஒருவர் அடுத்திருப்பவரிடம் பொய் பேசுகின்றார். தேனொழுகும் இதழால் இருமனத்தோடு பேசுகின்றனர். ஆண்டவரே, நீர் எம்மை காப்பாற்றும். நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன்.
அன்பு நேயர்களே, இஸ்ரேல் மக்களின் இந்த ஜபங்களை கேட்கும்போது நானும் கூட இம்மாதிரியான சூழல்களை சந்தித்திருக்கின்றேன். நானும் இப்படித்தான் ஜபித்தேன் என்று உங்களில் பலர் நினைக்கலாம். போரில் அநியாயமாக தங்கள் சொந்தங்களை இழந்தபோது, கடும் நோய்கள், மாரடைப்புகள், திடீர் விபத்துக்கள் போன்றவற்றில் பிள்ளைகளை, பெற்றோரை, கணவன் மனைவிகளை, நெருங்கிய சொந்த பந்தங்களை இழந்தபோது, யாரோ செய்யும் தவறுகளுக்காக அநியாயமாக தண்டனைகளை அனுபவிக்கும் போது, இப்படியான மனதை வாட்டும் பல நேரங்களில் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், எனக்கு உம்மையன்றி வேறு துணை இல்லை என்றுதான் ஜபிக்கின்றோம். கடந்த சனிக்கிழமை ஏற்பட்ட மங்களூர் விமான விபத்து நம்மையெல்லாம் உலுக்கி எடுத்திருக்கின்றது. 158 மனித உடல்கள் கருகி போய்விட்டன. துபாயிலிருந்து எத்தனையோ கனவுகளுடன் வந்து கொண்டிருந்த இவர்களது உறவுகள் இப்படித்தானே இன்று ஜபிக்க முடியும்? ஆண்டவரே, நாங்கள் என்ன பாவம் செய்தோம்? எங்களின் அழுகுரல்களை கேட்டருளும் என்றுதானே ஜபிக்க முடியும்?
நமக்கு எல்லாம் நன்றாக அமையும் போதே ஜபிப்பது எளிதாக இருக்கின்றது. ஆனால் துன்பச் சூழலில் சிக்கி தவிக்கும் போதே ஜபம் கசப்பான காடியாக மாறுகின்றது. ஆனால் இவ்வேளைகளில்தான் ஜபம் மிக மிக தேவை. துன்பமெனும் திட்டம் அனைத்தும் சூறையிட, ஐயாவே, இன்ப வெள்ளம் வந்திங்கு எதிர்ப்படவும் காண்பேனே என்று மன்றாடிய தாய்மானவர் போல துன்ப நேரத்தில் நம்பிக்கையுடன் ஜபிக்க வேண்டும். நடப்பவைகளை பார்த்து கொண்டு சும்மா இருப்பதற்கு கடவுள் கண்பார்வையற்றவர் அல்ல. அவரது கண்கள் மனிதரை ஆய்வு செய்து வருகின்றன, அவர்களது நேர்மையை மதிப்பீடு செய்து வருகின்றன என்று எரேமியா 6:27 வாசிக்கின்றோம்.
ஆண்டவரே காத்தருளும், ஏனெனில் உலகில் இறையன்பர்கள் அற்று போயினர், மானிடருள் மெய்யடியார் மறைந்து போய்.
ஒரு குரு தன் சீடர்களுக்கு போதித்துக் கொண்டிருந்த போது ஒரு சீடன் எழுந்து, நாம் விழிப்புணர்வு அடைவது எப்படி என்று கேட்டான். அது நம்மை இறைமையால் நிறைத்துக் கொள்ளும் போது நிகழ்கின்றது என்றார் குரு. சீடர்கள் புரியாமல் முழித்ததும், சல்லடையில் தண்ணீரை நிரப்பது போன்ற முயற்சி அது என்றார் குரு. சீடர்கள் எல்லோரும் சல்லடைகளை கையிலேந்தி தண்ணீரை நிரப்ப முயற்சி செய்தார்கள். அதில் தண்ணீர் ஊற்ற ஊற்ற அது கீழே வழிந்தோடியது. குருவிடம் சென்று, இது முடியவே முடியாத காரியம் என்று கவலையுடன் சொன்னார்கள். குருவோ, ஏன் முடியாது என்று சொல்லி ஒரு சல்லடையை எடுத்து அருகிலிருந்த ஆற்றில் எறிந்தார். சல்லடை நீரில் மூழ்கியது. இப்போது பாருங்கள், சல்லடை நீரால் நிரம்பிவிட்டது. எனவே நீங்களும் உங்களை தூக்கி இறைமைக்குள் எறியுங்கள், நீங்கள் நிறைந்து விடுவீர்கள். அப்படி செய்தால் இறைமை நமக்குள் துளிர்க்கும், கடவுள் மறுபடியும் நம்மில் உயிர்த்தள முடியும் என்றார் குரு. ஆம், இறைமையில் நம்மை மூழ்கடிக்க தேவை அவர் மீதான நம்பிக்கை.
இந்த நம்பிக்கையைத்தான் திருப்பாடல் 11 நம்மில் ஏற்படுத்துகின்றது. அதலால் அன்பர்களே, திருப்பாக்களை எல்லா நேரங்களிலும், குறிப்பாக துன்பத்துயர நேரங்களில் எடுத்து வாசித்து ஜெபிப்போம். அவற்றை எப்பொழுது எடுத்து வாசித்தாலும் அது அன்றைய நமது நாளை பிரதிபலிப்பது போன்ற ஒரு உணர்வை நம்மில் ஏற்படுத்தும். நமக்கு முன்னும் பின்னும் மேலும் கீழும் எப்பக்கமும் இருந்து நாம் எங்கு சென்றாலும் நம்மை நிழல் போல் தொடர்கின்றது இறைவனது பிரசன்னம் மட்டுமே. எனவே இந்த ஓர் ஆறுதலில் தினமும் வாழ்வை தொடருவோம்.
ஆண்டவரே, நேர்மையாளர்கள் உமது முகத்தை காண்பர்.
நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும் என் இயேசுவே, என் வாழ்வில் என்னாளுமே. உன் வார்த்தை போதும் என் இயேசுவே, உன்னோடு நான் வாழவே. உன் வார்த்தை போதும் என் இயேசுவே, உன்னோடு நான் வாழவே.
விவிலிய தேடல் திருப்பாடல் 11. இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.